நேரம் பிற்பகல் ஒரு மணி. கனடாவின் கிழக்கு பிராந்திய நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை ETR.FM எனும் இணையத்திலும் கேட்கலாம். தொடர்வது செய்திகள்.
வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் தலைநகரில் 2வது நாளாக விமான சேவைகள் நிறுத்தம். இலங்கையில் கட்சிக்குள் ஒருமித்தம் இல்லையா? சாணக்கியன் கேள்வி. உரிமம் மாற்றித் தந்தால் தைத்தி விகாரை காணி மக்களுக்கு நாகதீப விகாராதிபதி தெரிவிப்பு. நிறுவப்படும் இலங்கையின் முதல் குரங்குகள் தடுப்பு மையம். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், 10,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் இலவசம். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இந்திய வரைபடத்தை மாற்றிய அமெரிக்கா, சர்வதேச அளவில் வெடிக்கும் சர்ச்சை. மணிப்பூரில் 4 பயங்கரவாதிகள் கைது, படையினர் அதிரடி நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. ஜெர்மன் தலைநகரான பெர்லினில் உள்ள விமான நிலைய சேவைகள் 2வது நாளாகவும் நிறுத்தப்பட்டுள்ளன. மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் புறப்படும் தரையிறக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. வியாழக்கிழமையன்று கடும் குளிருடன் கொட்டி தீர்த்த மழை காரணமாக பல விமான சேவைகள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2வது நாளாகவும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. உறைபனி காரணமாகவும் மழையின் கரும்பனி காரணமாகவும் இவ்விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயணிகள் விமான நிலையம் வருவதற்கு முன் விமானங்கள் இயங்குவது தொடர்பான தகவல்களை, முறைப்பாடுகளை பெற்ற பின்னர் விமான நிலையங்களுக்கு வருகை தருமாறும் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பின தாயக செய்திகள். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக ராசானிக் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அறிவித்துள்ளார். எனினும் இந்த நியமனம் தொடர்பில் கட்சியின் மற்றொரு முக்கிய உறுப்பினரான CPK சிவஞானம் மாறுபட்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், ஆரம்ப கட்டமாக மட்டுமே ஒரு உரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்னும் குறித்த நியமனம் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே கட்சியின் இரு முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கிடையே இவ்வாறு முறையான கருத்துக்கள் வெளியிடப்படுவது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் கட்சிக்குள் இத்தகைய கருத்து வேறுபாடுகள் நிலவும் நிலையில் மக்கள் தொடர்பான விடயங்களில் அவர்கள் எவ்வாறு ஒருமித்த முடிவுகளை எடுப்பார்கள் என்ற கேள்வியும் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் உரிமை April 29 விசாரிக்கப்பட உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக சென்று அரசாங்கத்திற்கு 1.66 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதற்காக சட்ட அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப் புலனாய்வுத்துறையின் இயக்குநர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேஷகரவின் வழிகாட்டலின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை கோப்பை ஆய்வு செய்யவும் சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய தேவையான குற்றப்பத்திரிகைகளை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கை ஒரு சிறப்பு நீதிமன்ற வழக்காக கருதி சட்ட அதிபர் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் ரீஸ் மற்றும் விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வை நியமிக்குமாறு தலைமை நீதிபதியிடம் கோரவுள்ளதாக கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமாரவிடம் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தைட்டி திச விகாரையின் அமைவிட காணியின் உரிமையாளர்கள் தமது காணியின் உரிமத்தை நயினாதீபு நாக விகாராதிபதி விகாரையின் பெயரில் உரிமம் மாற்றம் செய்து கொடுத்தால் தைட்டி விகாரை காணியை அந்த காணிகளின் உரிமையாளர்களது பெயருக்கு உரிமை மாற்றி வழங்க தான் தயாராக இருப்பதாக நயினாதீபு நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கமைய இன்று நயினாதீபு நாகதீப விகாராதிபதியை தாம் நேரில் சென்று சந்தித்து இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். இதன்போது தேரரிடம் எடுத்து மூலம் தைட்டி விகாரைக்குரிய காணியை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காணிக்கு பதிலாக அதிக அளவான காணியை விகாரைக்கு காணியில் இருந்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமம் மாற்றி எழுதித்தர வேண்டும் என்று காணி உரிமையாளர் சார்பாக கோரியிருந்தோம். அதற்கு தேரர் தர முடியும், ஆனால் சட்டவிரோத விகார காணி உரிமையாளர்கள் தங்கள் காணியை நாகதீப விகாரை பெயரில் எழுதித்தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதை எழுத்து மூலம் எழுதித்தர சொன்னார். அதற்கமைய கடிதம் எழுதி கொடுத்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தலைவரின் திருமணம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாமலவன் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்துள்ள மதிப்புகளை சுக்குநூறாக்கியுள்ளது என்று மூத்த போராளி காக்கா மனோகர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நடத்திய சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய தலைவர் தனது திருமணம் தொடர்பான விடயத்தில் 14 பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என்று திருமாமலவன் கூறியுள்ளது எமது மக்களை பற்றி என்ன கருதுகிறார் என சிந்திக்க வைக்கிறது. 16 பேரின் சடலங்களை கடந்தால் தனது வாழ்வை தலைவர் காட்டியமைத்தார் என்றும் நாட்டு பற்றாளர் என்று ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்துடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிகவும் ஆழமான பரிசீலித்த பின்னரே அறிவிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான அவர் குறிப்பிட்ட விடயம் பொய்யானதா அல்லது தலைவர் பற்றிய பிம்பத்தை மக்கள் மத்தியில் மாற்றி வைக்கும் பொருட்டே அவர் இவ்வாறான விடயங்களை மக்கள் மத்தியில் பகிர்ந்தாரா என்பது தொடர்பான கேள்விகளும் மக்கள் மத்தியில் அதிக அளவு எழுப்பப்படுகின்றது. மகள் ஒரு பட்டதாரியாவாள் என்ற கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரம்ப ஐயாவுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரன் என்ற தனது மகன் மாவீரன் என்ற நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் எமது இனத்திற்கு உதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நன்கு மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ம மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கழுகங்கை நீர்த்தேக்கத்துக்கு அருகில் நாட்டின் முதல் குரங்குகள் தடுப்பு மையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நீர், உணவு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட மையத்தை நிர்மாணிக்க 150 ஹெக்டேர் இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி குறித்த தடுப்பு மையத்தை நிர்மாணிக்க வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் பரிந்துரைத்துள்ள நிலையில் அதற்காக மாத்தளை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. மலேசியா உட்பட பல நாடுகளில் இதுபோன்று தடுப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரி சமந்த் லட்சுமண் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதனை நிர்மாணிப்பதற்காக 283.87 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிக சேதங்களை ஏற்படுத்தும் குரங்குகளை பிடித்து தடுப்பு மையத்தில் விடவும் இனப்பெருக்க வீதத்தை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிடிக்கப்படும் குரங்குகள் மீண்டும் சுற்றுச்சூழலுக்குள் தப்பி செல்லாத வகையில் மையம் பாதுகாப்பாக கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் இயற்கை உணவு போதுமானது என்று தேவைப்பட்டால் வெளியில் இருந்து உணவு வழங்க முடிவு செய்யப்படவில்லை என்றும், தேவைப்படாவிட்டால் அவுக்கான உதவுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்துக்குள் 10,000 ரூபாவுக்கும் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோர் ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காப்புறுதி நுகர்வோருக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், அது 3,00,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடையது என்றும் வசந்த சமரசிங்க அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கூட்டுறவு இயக்கத்தை திசைகாட்டியின் பாரிய மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு ஊடாக முன்னெடுத்து வருகிறோம். அதனூடாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு ஹோப் சிட்டியை உருவாக்குவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்போம். அத்துடன் நகரப்பகுதிகளில் பாரிய ஹோப் சிட்டிகளை பராமரித்து செல்வதற்கு தேவையான கடன் தொகையை குறைந்த வட்டியின் கீழ் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூட்டுறவு ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளம் மற்றும் ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட வசதிகளை வழங்கி இந்த கூட்டுறவு இயக்கத்தை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 3 சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் நேற்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இடம்பெற்றபோது இந்த பதவி உயர்வுக்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம், வணிக பீடம், கல்வியல் துறை ஆகியவற்றின் சிரேஷ்ட விரிவுரையாளர்களே இவ்வாறு பணி உயர்த்தப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின், வணிக பீடத்தின், கல்வியல் துறையின் ஆகிய 3 பதவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மகப்பேற்றியல் மற்றும் பெண் நோயல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்திய நிபுணர் ரகுராமன், முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தின் முகாமைத்துவ துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் சசிசீலா பாலகோபி மற்றும் கல்வியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ஆனந்த மயில் நித்திலவர்ணன் ஆகியோரே இவ்வாறு பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்திலும் மாத்தளை, நுவரேலியா, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்படும்போது தீவில் தற்போது நிலவும் மழை வீழ்ச்சி பிப்ரவரி 8 முதல் 11 தேதி வரை தற்காலிகமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாண மாத்தளை, திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மூடு பனியுடன் வானிலை எதிர்பார்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள இந்திய வரைபடம் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த வரைபடத்தில் சீனாவின் வசம் உள்ள அக்ஷயன்சின் பகுதி இந்திய நிலப்பரப்பாக காட்டப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இது தொடர்பான கூட்டறிக்கையை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இந்தியா வரி குறைப்பு செய்ய இருக்கும் பொருட்கள் தொடர்பான பட்டியலுடன் நம் நாட்டின் வரைபடமும் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ள இந்த விளக்கப்படத்தில் ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவின் ஒரு பகுதியாக அமெரிக்கா காட்டியுள்ளதாகவும் இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி பாகிஸ்தானின் ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரும் இந்திய பகுதியாக காட்டப்பட்டுள்ளது. முன்னதாக ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோர் வாஷிங்டனுக்கு பலமுறை பயணம் செய்து அமெரிக்காவின் ஆதரவை பெற முயற்சி செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் 2023 ஆண்டு இரு இனங்களுக்கு இடையிலே மோதல் வெடித்தது. இந்த மோதல் வன்முறையாக மாறியதை அடுத்து அம்மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி அம்பலப்படுத்தப்பட்டது. பின்னர் ராணுவம் குவிக்கப்பட்டு வன்முறை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் 2 ஆண்டுகளாக அமலில் இருந்த ஜனாதிபதி ஆட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதேவேளை மணிப்பூரில் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் பாதுகாப்பு படையினர் களமிறங்கியுள்ளனர். இந்த நிலையில் மணிப்பூரில் இன்று 4 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் டென்கோபல், இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கு, ஹக்ஷிங் ஆகிய மாவட்டங்களில் பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேலும் கண்ணிவெடி, பீரங்கிக் குண்டு உள்ளிட்ட ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவணேவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சீன எல்லை பிரச்சினை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே மக்களவை தொடர்ந்து கூடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பின வெளிநாட்டு செய்திகள். ரஷ்ய ராணுவ புலனாய்வு பிரிவின் துணைத் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்ஸ்லி படுகொலை செய்ய முயன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 6ஆம் தேதி மாஸ்கோவில் உள்ள ஜெனரலின் அடுக்குமாடு குடியிருப்பில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் அவர் பலத்த காயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது குணமடைந்து வருகிறார். விளாடிமிர் அலெக்ஸி ரஷ்ய புலனாய்வு பிரிவின் 2ஆம் நிலை தளபதியாவார். மேலும் உக்ரைன் ரஷ்ய போரின் போது ரஷ்ய புலனாய்வு நடவடிக்கைகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய தொடர்புடைய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறைகள் அல்லது ரஷ்யாவின் உளவு அதிகார போட்டிகளே காரணம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதி விதிகளில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாணவர் அனுமதி எண்ணிக்கையை குறைக்கும் அதேவேளை விண்ணப்ப நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கனடா குடிவரவாகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுடன் இணைந்த கூட்டு பாடநெறிகளில் சேரும் மாணவர்கள் இனி ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தனித்தனியாக அத்தாட்சி கடிதம் பெற வேண்டியதில்லை. ஒரே ஒரு மாகாண அத்தாட்சி கடிதம் போதுமானதாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொது நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு அத்தாட்சி கடிதம் பெறுவதில் இருந்து விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தொழிற்கல்வி பாடநெறிகளுக்கு சில விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் CEGEP கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் கட்டாயம் அத்தாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், விண்ணப்ப நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டாலும் கனடாவுக்குள் நுழையும் மாணவர்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் பெருமளவில் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இந்தியர் உட்பட 8 பேர் கத்திக்கூத்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பெஷ்கோர் டோஸ்டான் குடியரசில் உள்ள அபா பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முதல் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த நபர் தம்மிடம் இருந்த கத்தியால் அங்கிருந்த மாணவர்களை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் தொடர்பான தகவல்களை தேடிய போலீசார் குறித்த நபரை மடக்கி பிடித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்ததை தொடர்ந்து அவரை தொடர்ந்து விசாரணைக்குட்படுத்தி வருகின்றனர். சந்தேக நபரினால் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், தீவிர சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியிலேயே தனக்கு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மாணவர்கள் மத்தியில் அவருக்கு தனிப்பட்ட எந்தவொரு விரோதமும் இல்லை என்றும், அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும், மனதளவில் அவர் பாதிக்கப்பட்ட நபராக இருக்க என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி மலேசியா சென்றுள்ளார். மலேசியாவில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். தலைநகர் கோலாலம்பூரில் வசித்து வரும் இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியொன்றில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் இணைந்து பிரதமர் மோடி கலந்து கொண்டுள்ளார். உலகளவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வசிக்கும் நாடுகளில் மலேசியா 2வது இடத்தில் காணப்படுகிறது. அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் ஆவார். இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளில் வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி தனது உரையை ஆரம்பித்தார். அப்போது தமிழ் மொழியின் சிறப்புகளையும் அவர் வெகுவாக பாராட்டி பேசியுள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் 2வது நாளான இன்று பிரதமர் மோடி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவது, பொருளாதாரம் மற்றும் புதுமை உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மையை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து இந்தியா மலேசியா இடையே செமிகண்டக்டர் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை உள்ளடக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷியா மசூதியில் தற்கொலைப்படை பயங்கரவாதி நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியுள்ளார். அதில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக கைபர் பக்துன்பா மாகாணம் பெஷாவரில் ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 ஆண்களும் தற்கொலைப்படை பயங்கரவாதியின் சகோதரர் ஆவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டை மூலம் தற்கொலைப்படை பயங்கரவாதியின் பெயர் யாசிர் என்றும், பெஷாவரை நிரந்தர முகவரியாக கொண்டவர் என்றும் தெரியவந்துள்ளது. 5 மாதங்களுக்கு முன்பு யாசிர் ஆப்கானிஸ்தானில் ஆயுதங்களை கையாளுவதற்கும் தற்கொலைப்படை தாக்குதலுக்கும் முறையான பயிற்சி பெற்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள கும்பலை பிடிக்க போலீசார் உறுதிபூண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பின விளையாட்டு செய்திகள். இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து 10வது ICC ஆடவர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரை நடத்துகிறது. 20 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் தலா 5 அணிகள் என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் இன்று நடைபெற்ற 5வது ஆட்டத்தில் இங்கிலாந்து நேபாளம் அணிகள் மோதியுள்ளன. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அதில் வென்ற இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரூக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது. தொடக்கம் முதல் அதிரடி காட்டிய இங்கிலாந்து அணியில் ஜாக் பெத்லேல், ஹாரி புரூக் இருவரும் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு இங்கிலாந்து அணி 184 ரன்களை குவித்தது. தொடர்ந்து 185 ரன்கள் இலக்குடன் நேபாளம் அணி விளையாடியது. நேபாளம் அணிக்கு ஆசிப் ஷேக் குஷல் 29 ரன்களும், கேப்டன் ரோஹித் பவுடில் 39 ரன்களும், திபீந்திரன் சிங் 44 ரன்களையும் அடித்து ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்த போதிலும் நேபாளம் அணி தொடர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டது. நேபாளம் சார்பில் லோகேஷ் பாம் கடைசி ஓவர்களில் அதிரடி ஆட்டத்தை காட்டினார். இதில் நேபாளம் அணி 6 பந்துகளில் 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கடைசி ஓவர்களில் லோகேஷ் மற்றும் கரண் பொறுப்புடன் ஆடி ரன்னை சேர்த்தனர். கடைசி பந்தில் 6 ரன்கள் தேவை என்ற நிலையில் லோகேஷ் பாம் 1 ரன்